الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا كافة للناس بشيرا ونذيرا فقال ايضا وما ارسلناك الا رحمة للعالمين فقال ايضا وانك لعلى خلق عظيم صدق الله العظيم عن عائشة رضي الله عنها انها قالت امرنا رسول الله صلى الله عليه وسلم ان ننزل الناس منازلهم او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபாவு தாபிஈங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வேண்டு நொண்டு கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் என்பது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் இருக்கின்ற விடயங்களை முற்றமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லா ஹைசுமா குஞ்சும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களில் இறுதியாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி குறுகிய கால முயற்சியில் 23 வருட கால உழைப்பில் பிரமாண்டமான ஒரு சமூகத்தை சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார். கண்ணியமானவர்களே, ஒரு சமூகத்தை நபி அவர்கள் உருவாக்குவதற்கு பல்வேறுபட்ட முறையிலே முயற்சி செய்தார்கள். எல்லா தரப்பில் உள்ளவர்களையும் நபி அவர்கள் இந்த சமூகத்துக்குள்ளே உள்வாங்கினார்கள். அதற்கு நபி அவர்கள் பாவித்த ஒரு சாதனம் தான், நபி அவர்கள் அதற்கு பிரதானமாக பாவித்த முக்கியமான ஒரு தன்மைதான் நபியுடைய அந்த நளினமான அஹ்லாக்குள்ள நற்குணம் உள்ள ஒரு தன்மை. கண்ணியமானவர்களே, நபியுடைய முயற்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முயற்சி எல்லா தரப்பினர்களையும் உள்ளடக்கியதாக இருந்தது. ஒவ்வொருவருக்கும் உரிய அந்தஸ்தை அவர்கள் கொடுப்பார்கள். அந்தந்த வயதில் உள்ளவர்களுக்கு அந்தந்த வயதுக்கு ஏற்றவாறு தன்னுடைய முயற்சிகளை நபி அவர்கள் மேற்கொள்வார்கள். சிறியவர்களுக்கு சிறியவர்கள் என்ற உணர்வுடன் நபி அவர்கள் நடப்பார்கள். பெரியவர்களை பெரியவர்கள் என்ற மரியாதையோடு அவர்கள் கையாண்டார்கள். வாலிபர்களை அந்த வாலிபர்களுக்கு ஏற்ற அந்த சுபாவத்தோடு நபி அவர்கள் வழிகாட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நடைமுறை இந்த பண்பாடுதான் இவ்வளவு பெரிய சமூகத்தை நபியவர்களுடைய கைவசம் அல்லாஹ் இணைப்பதற்கு காரணமாக இருந்தது. ரஹ்மத்தின் உங்களுடைய அல்லாஹ்வுடைய அந்த அருள் பாக்கியம் ரஹ்மத்தின் மூலம் நீங்கள் மிருதுவானவர்களாக நடந்திருக்கிறீர்கள், மிருதுவானவர்களாக இருக்கிறீர்கள், மக்களோடு நளினமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் நபியுடைய அந்த நெகிழ்வுத்தன்மையை நலிவுத்தன்மையை மிருதுவான தன்மையை அல்லாஹ் வர்ணிக்கிறார். இன்னும் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரே வார்த்தையில் ஒரே ஆயத்திலே அல்லாஹ் சொல்லிவிட்டான்,
நீங்கள் நற்குணசீலர், நல்ல குணம் படைத்தவராக இருக்கிறீர்கள், நல்ல பண்புள்ளவராக இருக்கிறீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கான குலுக்குவல் குர்ஆன், அல்ல கான குலுக்குவல் குர்ஆன். நபியவர்களுடைய குணம் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அந்த முழு தன்மைகளும் நல்ல குணங்களும் நபியுடைய வாழ்க்கையில் இருந்தது. கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பிலே நபியவர்கள் ஒவ்வொருவருடனும் நபியுடைய நடைமுறை எப்படி இருந்தது, அந்த நடைமுறையுடைய பிரதிபலன் என்ன என்பதை நாம் சற்று விரிவாக முன்னோக்கலாம். கண்ணியமானவர்களே, நபியவர்களை பற்றி, நபியவர்களுடைய குணத்தை பற்றி பேசுகின்ற ஒவ்வொருவரும் நல்ல முறையில் தான் பேசுகிறார்கள். சிறிய வயதிலே நபியவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக இது யார சொல்லலா, இது உங்களுடைய சிறிய ஊழியர், சிற்றூழியர் என்று சின்ன குழந்தையை, ஒரு சிறிய வயது, ஒரு சிறுவனை அவருடைய தாய் கொண்டு வந்து ஒப்படைத்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபியவர்களை பற்றி சொல்லும் பொழுது அழகாக வர்ணிக்கிறார்கள். நபியவர்களுடைய குணத்தை பணிவிடை செய்கின்ற பொழுது, ஏதாவது குறைவு செய்கின்ற பொழுது, பலவீனங்கள் செய்கின்ற பொழுது, நபியவர்கள் அந்த தவறை சுட்டிக்காட்டி கேட்க மாட்டார்கள். செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யவில்லை என்றால் நபியவர்கள் ஏன் செய்யவில்லை என்று கேட்க மாட்டார்கள். செய்ய வேண்டிய வேலையை சற்று முறை தவறி செய்தால், சொன்ன வேலையை முறைப்படி செய்யாவிட்டால் ஏன் நான் சொன்னபடி செய்யவில்லை என்று கேட்க மாட்டார்கள். பணிவிடையாளரோடு நபியவர்கள் நடந்து கொண்ட அந்த பண்பை அந்த சிறுவர் வர்ணிக்கிறார். கண்ணியமான ஒவ்வொருவரையும் அந்த உணர்வோடு நபியவர்கள் கையாண்டார்கள். சிறு குழந்தைகளோடு, குழந்தையோடு குழந்தையாக நபியவர்கள் நடந்து கொண்டார்கள். அதனால் தான் குழந்தைகளும் நபியை நேசிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். இன்று நம்முடைய குழந்தைகள், நம்முடைய இரத்தம், நம்முடைய அந்த தொடர்பில் இருக்கின்ற இனபந்து, அந்த இரத்த தொடர்பில் அந்த குழந்தைகள் கூட நம்மை பற்றி எப்படி மக்களிடம் வர்ணிப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கனிமனை சிறுவர்களோட நபியவர்கள் முசல்லாவில் கூட, தொழுகின்ற இடத்தில் கூட சிறுவர்களுக்கு சிறுவர்களுடைய உணர்வை மதித்து நடந்தார்கள். தொழுகை நடத்துவார்கள், பல நிகழ்வுகள், இமாம் ஜமாத்தாக இமாமத் செய்யும் பொழுது நபியவர்கள் சொல்வார்கள், நான் நீண்ட நீண்ட ஆயத்துக்களை, நீண்ட நீண்ட சூராக்களை ஓதி தொழுவிக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்துக்கு வருகிறேன். நபியுடைய இமாமத்திலே பெண்களும் ஒதுக்குப்புறமாக அங்கால் சொல்லுவார்கள். பெண்களுடைய புறத்திலிருந்து ஒரு குழந்தையுடைய அழுகுரல் கேட்கும் அப்பொழுது நான் அந்த தாய், அந்த சுக்கசன உம்முகு, அந்த தாய்க்கு ஏதாவது குழப்பம், தடுமாற்றம், குழந்தையை பார்ப்பதா தொழுவதா என்று தடுமாற்றம் ஏற்படும் என்பதற்காக நான் நினைத்த நீண்ட நீண்ட சூராக்களை, ஆயத்துக்களை சுருக்கி அந்த குழந்தையுடைய அழுகை சத்தத்தை கேட்டவுடன் என்னுடைய தொழுகையை சுருக்கிக் கொள்கிறேன் என்றார்கள். அவர்கள் தொழுகையை கூட ஒரு சின்ன குழந்தையுடைய அழுகைக்காக சுருக்கினார்கள் நபியவர்கள் என்றால், குழந்தையுடைய சுபாவத்தையும் நபியவர்கள் மதித்து நடந்தார்கள். பேர குழந்தைகள் ஓடியாடி விளையாடுவார்கள். இப்படி ஒரு தடவை மிம்பரிலே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னால் ஓடி அங்கும் இங்கும் ஓடி விளையாடி கொண்டிருக்கிறார். ஓடி விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது நபி அவர்கள் மிம்பரிலே ஹுத்பாவை இடைநிறுத்தி இறங்கி வந்து அந்த பேர குழந்தையை எடுத்து சுமந்து மிம்பரிலே உட்கார வைத்து விட்டு ஹுத்பாவை தொடர்ந்தார்கள். மிம்பர் அது பிரசங்கத்துக்குரிய இடம், ஹதீபாக நிற்கிறார்கள் நபி அவர்கள். சின்ன குழந்தை அது பாட்டனிடம், அப்பாவிடம் வர விரும்புகிறது என்பதை உணர்ந்த நபி அவர்கள் அந்த குழந்தையை கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டு ஹுத்பாவை தொடர்ந்தார்கள். இன்னொரு பேர் அதே ஹசன் ஹுசைன் சுஜூதில் இருக்கின்ற பொழுது மேலே ஏறி நமது பிள்ளைகள், கண்ணியமானவர்களே, குழந்தைகளுடைய சுபாவம், குழந்தைகளுடைய அந்த உள்ளத்தையும் நபியவர்கள் விளங்கி நடந்து கொண்டார்கள். சுஜூதில் இருக்கின்ற பொழுது ஏறி விளையாடுவார்கள். விளையாடுகின்ற பொழுது நபியவர்களை விட உள்ளட்சம் உள்ளவர்கள், நபியவர்களுடைய பக்தியாக சொல்லக்கூடியவர்கள், நபி தொழுகையிலே சுவர்க்க காட்சிகளை கண்டார்கள். ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது முன்னால் போனார்கள், ஏதோ பிடிக்க பார்த்தார்கள், ஏதோ பிடிக்க பார்த்து விட்டு பின்னால் வந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன சொல்லுங்க, தொழுகையை சற்று முன்னாகினீர்கள், ஏதோ பிடிக்க பார்த்தீர்கள், என்ன விடயம்? இல்லை, சுவர்க்கத்துடைய கனியின் சுவர்க்கத்து கொலை பண ஒரு கனி தொங்கிக் கொண்டிருந்தது. நான் அதை பறிக்க பார்த்தேன், பித்தெடுக்க பார்த்தேன், அது எனக்கு பிடிக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சுவர்க்கத்துடைய கனியை தொழுகையில் கண்ட நபி சுஜூதில் இருக்கின்ற பொழுது பிள்ளை விளையாடும் கண்ணியமானவர்களை கடிந்து கொள்ள மாட்டார்கள், ஏச மாட்டார்கள். அதை பிள்ளையுடைய தாய் பாத்திமாவுக்கு கூட ஏச மாட்டார்கள். சொல்லும் பொழுது மேலே ஏறி விளையாடுகின்ற குழந்தையுடைய விளையாட்டுக்கும் நபியவர்கள் இடம் கொடுத்தார்கள். இப்படித்தான் கண்ணியமானவர்களே, நபியவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய அந்த தரத்தை கொடுத்தார்கள். இதைத்தான் ஆயிஷா அறிவிக்கிறார்கள், நபியவர்கள் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருக்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் உரிய அந்தஸ்தை கொடுக்குமாறு, ஒவ்வொருவருக்கும் உரிய அந்தஸ்தை கொடுக்குமாறு. பெற்றோருக்குரிய அந்தஸ், பிள்ளைகளுக்குரிய அன்பு, ஆசான்களுக்குரிய மரியாதை, உலமாக்களுக்குரிய மரியாதை, தலைவர்களுக்குரிய மரியாதை, குடும்பத்தவர்களுக்குரிய மரியாதை. கண்ணியமானவர்களே, வியாபாரி தன்னுடைய பார்ட்னருக்குரிய ஹக்கு மரியாதை, பக்கத்து வீட்டுக்குரிய எல்லோருக்கும் உரிய அந்தஸ்துகளை கொடுக்குமாறு நபியவர்கள் ஏவினார்கள், நபியவர்கள் அதை செய்து காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட நபிதான் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள். நம்மிடமும் அல்லாஹ் இப்படிப்பட்ட குணங்களை எதிர்பார்க்கிறான். இந்த குணம் கண்ணியமான இன்று எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு காலம். இன்று எல்லா துறையிலும் பெயர் பெற்றவர்கள், முன்னேறியவர்கள் இருக்கிறார்கள். படிப்பிலே, அறிவிலே, பணத்திலே, அதிகாரத்திலே, அரசியலிலே, குடும்ப கௌரவத்திலே, எல்லா விடயத்திலும் நம்மிடம் போதிய அளவு மக்கள் நபர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபியுடைய குணத்தை எடுத்து செயல்படுகின்றவர்களுடைய வீராசாரம் குறைந்து வருகிறது. நபியுடைய அஹ்லாக், நபி எல்லோருடனும் எப்படி நடந்து கொள்வார்கள், மிருகங்கள் கூட நபியை நேசித்தன, மிருகங்கள் கூட நபியோடு அன்பாக இருந்தன, நபி அதனோடு அன்பென்றதன. ஒட்டகம், நபியுடைய மாஜிதா, ஒட்டகம் பேசுகிறது. ஒட்டகம் தனக்கு நடந்த அநியாயத்தை நபியிடம் முறைப்பாடு செய்கிறது. ஒரு ஒட்டகக்காரர் ஒரு ஒட்டகத்தை கடுமையாக வேலை வாங்கினார். அதற்குரிய தீனி, அதற்குரிய நீர், அதற்குரிய உணவுகளை கொடுப்பது கிடையாது, உணவு கொடுப்பதை விட பன்மடங்கு வேலை வாங்கினார். கடும் சுமை அந்த ஒட்டகத்துக்கு. நபி அவர்கள் அந்த ஒட்டகம் தண்ணீர் வடித்து அழுது நபியிடம் முறைப்பாடு செய்தது. அந்த நபியவர்கள் அந்த ஒட்டக சொந்தக்காரரை கூப்பிட்டு எச்சரித்தார்கள், மிருகங்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள், மிருகத்தோடு கருணையாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபியவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அந்த மிருகங்கள் கூட நபியுடைய அன்பை, நபியுடைய அன்பை அடைந்து கொண்டனர். வாலிபர்களை அந்த வாலிப சுபாவத்தோடு நோக்கினார்கள். வாலிப சகாபாக்களிடம் நபியவர்கள் எப்பொழுதும் சில சகாபாக்களிடம் கேட்பார்கள், என்ன இன்னும் திருமணம் முடிக்கவில்லையா, குடும்பம் ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கவில்லையா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடைக்கடை அவர்களிடம் நபியவர்கள் கேட்பார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்துவிட்டு புது மாப்பிள்ளையாக வந்த பொழுது கேட்டார்கள், திருமணம் முடித்து விட்டீர்களா? ஆம். விக்ரண்டம் சையீபன் திருமணம் முடித்தது கன்னி பெண்ணா அல்லது விதவை பெண்ணா? ஏற்கனவே திருமணம் முடித்து விடுபட்ட ஒரு பெண்ணை முடித்தீர்களா? சையீபன் ஒரு மூத்த பெண்மணி, ஒரு விதவை பெண்மணியை முடித்தேன். நீங்கள் ஒரு குமரி பெண்ணை முடிக்க இருந்திருக்கே, உங்களுக்கும் அவளுக்கும் இடையிலே மிக இன்பமாக சுகந்தியாக வாழ்க்கை அமைந்திருக்குமே என்று வாலிபர்களை வாலிப உணர்வோடு முன்னோக்கினார்கள். அதே தோர்மையில் தான் ஒரு வாலிபர் வந்தார் மஸ்ஜிதுக்குள் வந்து கேள்வியை பாருங்கள். என்ன, ஒவ்வொருவரையும் நபியவர்கள் எப்படி கையாண்டார்கள்? எல்லா பிரச்சனைகளுடைய தீர்வுகளையும் நபியவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளே அமைத்தார்கள். பிரச்சினைகளை மஸ்ஜிதுக்கு வெளியில் இஸ்லாமிய சமூகம் கொண்டு போக கூடாது என்பதை நபியர்கள் காட்டினார்கள். சந்தி பொந்துகளிலே பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, அது பிரச்சனை பெரிதாகும் என்பதை நபியர்கள் காட்டினார்கள். எல்லா பிரச்சனையில் அகப்பட்டவர்களும் ஓடி வந்தார்கள் மஸ்ஜிதுடைய அந்த நான்கு சுவருக்குள். மஸ்ஜிதுக்குள் நடக்கின்ற கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் மஸ்ஜிதோடு முடிந்துவிடும், வெளியே போவார். அப்படித்தான் ஒருவர் வந்தார். எப்படி கேள்வி என்று பாருங்கள், விபச்சாரம் செய்வதை கணக்கு அனுமதி தாருங்கள். விபச்சாரத்துக்கு அனுமதி எங்கு கேட்கிறார்? அல்லாஹ்வுடைய மாளிகையில். யாரிடம் கேட்கிறார்? அல்லாஹ்வுடைய ரசூலிடம். ஹராமான பாவம் விபச்சாரத்துடைய அந்த பக்கத்திலும் நெருங்க வேண்டாம் என்று தடை விதிக்கப்பட்ட குர்ஆன் ஆயத் எந்த நபிக்கு இறங்கியதோ அந்த நபியிடம் கேட்கிறார். ஜினா செய்வதற்கு அனுமதி தாருங்கள். வாலிப துடிப்பில் கேட்கிறார். எப்படி கையாண்டார்கள்? எப்படி கையாண்டார்கள்? கண்ணியமானவர்களே, அடித்து உதைத்து விரட்டி அல்லது ஒரு கடிதத்தை அடித்து, இவர் இப்படிப்பட்ட பாவம் செய்ய அனுமதி கேட்டவர், இவருக்கு யாரும் பொன் கொடுக்க வேண்டாம், இவர் ஊரில் ஒதுக்கி வைக்கப்படுகிறார். கண்ணியமானவர்களே, அவரை எப்படி நல்ல மனிதராக மாற்றலாம்? விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்கின்றவரை எப்படி விபச்சாரத்தில் வெறுப்பை உண்டு பண்ணலாம் கேட்டார்கள். சுருக்கமாக விடயம் என்ன? வாலிபர்களை வாலிப சுபாவத்திலே திருத்தினார்கள். பண்பாடாக நபியர்கள் அவர்களை அவர்கள் நெறிப்படுத்தினார்கள். கேட்டார்கள், உங்களுடைய தாயுடன் யாராவது விபச்சாரம் செய்ய விரும்புவீர்களா? இல்லை. உங்களுடைய சாட்சி பெரியம்மாவுடன்? இல்லை. உங்களுடைய தந்தையுடைய சகோதரி மாமிமார்களுடன்? இல்லை. மகரமான பெண்களை எல்லாம் சொல்லி காட்டி கேட்டார்கள், யாராவது இப்படி உங்களுடைய மகரமான பெண்களோடு விபச்சாரம் செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா? சொன்னார், இல்லை. அப்படி என்றால் நீங்கள் செய்கின்ற பெண்ணும் யாரோ ஒருவருடைய உறவுக்கார பெண் தான், அவர்களும் விரும்ப மாட்டார்கள் அல்லவா என்று புத்திமொழி சொல்லிவிட்டு உள்ளத்திலே நெஞ்சிலே கை வைத்து சொன்னார்கள். கண்ணியமானவர் துஆ கேட்டார்கள், அல்லாஹும் அத்தஹிர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, இவருடைய கற்பை பாதுகாப்பாயாக, இவருடைய ஆசையை ஹராமான வழியிலே பாதிக்காமல் இவருக்கு பக்குவத்தை கொடுப்பாயாக என்று துஆ கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அணுகுமுறை, இப்படியான நளினமான அணுகுமுறை, பண்பாடான அணுகுமுறை அந்த வாலிபரை எப்படி மாற்றிய தெரியுமா? அவர் சொல்கிறார், எனக்கு வாழ்க்கையிலே விபச்சாரத்தை விட வெறுப்பான பாவம் அதற்கு பின்னால் வேறொன்றும் கிடையாது. இப்படித்தான் ஒவ்வொருவரையும் அந்தந்த தரத்துக்கேற்றவாறு நபியவர்கள் தன்னுடைய உயர்ந்த மேலான மூத்த வயதிலும் கூட சிறுவர்களோடு ஒரு சிறுபிள்ளை போன்று, வாலிபரோடு வாலிபர் போன்று, வயோதிபர்களுக்கு அவர்களுடைய உணர்வை மதித்து, நபியவர்களுடைய குற்ற நண்பர் அபூபக்கர் எல்லானவர்கள் அவர்களுக்கு ஒரு உள்ளத்தில் இருந்த கவலைதான், என்னை போன்ற என்னுடைய தந்தையும் முஸ்லிமாக வேண்டும், அபூபஹாபா முஸ்லிமாக வேண்டும். பல தடவை தாவத்து கொடுத்து பேசி பார்த்தார்கள், சந்தர்ப்பம் வரும் வரைக்கு விட்டுக் கொடுத்தார்கள். ஒரு தடவை அவருக்கு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஆசை வந்தது. என்னுடைய வயோதிபர் அபூபக்கரனுடைய தந்தை, அபூபக்கர் அலியல்லாஹுவின் தந்தையை கூட்டிக் கொண்டு நபியிடம் வருகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க. அப்பொழுது கண்ணியமானவர்களே, ஒரு மூத்த மனிதரை மரியாதை செய்கின்ற விதத்தை நபியவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபியை விட யாரும் அந்தஸ்து கிடையாது. சொன்னார்கள், அல்லா தரக்தஹு ஃபீ பைதிஹி லிஅன் ஆதியஹு, அதை வார்த்தை வித்தியாசமா இருக்கும். சொன்னார்கள், என்ன தெரியுமா, இந்த மூத்த மனிதரை அவருடைய வீட்டிலேயே, உங்களுடைய வீட்டிலேயே வைக்க இருந்தது, நான் அவருடைய காலடியில் வந்து இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்திருப்பேன். இப்படி நபியவர்கள் மதித்து ஒவ்வொருவருக்கும் அந்தஸ்தை கொடுத்து நபியவர்கள் உருவாக்கிய ஒரு சமூகம் தான் கண்ணியமானவர்கள் இந்த சமூகம். சாதாரணமாக உருவாக்கியது அல்ல, பல சுபாவம் உள்ளவர்களை இணைத்தார்கள், கடும் போக்கு உள்ளவர்களை நிதானமாக்கினார்கள், கொலைக்காரர்களை எதுக்கும் கொல்ல துணிகின்றவர்களை உயிர்களை பாதுகாக்கக்கூடிய மக்களாக மாற்றினார்கள். பெரிய பெரிய கொலை செய்தவர்களை ஒரு மிருகம் செத்ததற்காக அழக்கூடியவர்களாக மாற்றினார்கள். கண்ணியமான திருடர்களை மக்களுக்கு சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக மாட்டினார்கள். திருடர்கள் ஆரம்பத்தில் மக்களுடைய பணத்தை திருடக்கூடியவர்கள், அவர்கள் தான தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக நபியர்கள் மாட்டினார்கள். எப்படி இந்த அணுகுமுறை ஒவ்வொருவருக்கும் உரிய அந்த அந்தஸ்தை கொடுத்து அணுகிறார்கள். பாதையில் செல்கின்ற பொழுது சின்ன பிள்ளைகள் கண்ணியமான இந்த நிகழ்வுகளை நாம் கேட்கின்ற பொழுது நமது பிள்ளைகளோடு, நமது குடும்பத்தில் இருக்கின்ற சிறுவர் சிறுமியரோடு, நமது இருபந்துக்கள் இருக்கின்ற குடும்ப உறவுகளோடு, சிறுவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை கொஞ்சம் அதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கு நேரம் கொடுத்திருக்கிறோமா? நமது பிள்ளைகளோடு கொங்கி பேசுவதற்கு நேரம் கொடுத்திருக்கிறோமா? நமது பிள்ளைகளுடைய விளையாட்டிலே பங்கெடுத்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த விளையாட்டு புத்தியை உணர்ந்து நடக்கிறோமா? கண்ணியமானவர்களே, நம்முடைய வயதில் நமது பிள்ளைகளை பார்ப்பதுதான் இன்று பெற்றோர் பிள்ளைகளுக்குரிய உறவு விரிசலாகுவதற்கு காரணம். இவருக்கு 40 வயது, 4 வயது பிள்ளை 40 வயது நபர் போன்று நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இவருக்கு 50 வயது, 20 வயது வாலிப மகனை தன்னுடைய வயதுக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தால் நபியோர் சமூகத்தை உருவாக்கி இருக்க முடியாது. சின்ன பிள்ளை சகனில் சாப்பிடுகிறது. அதற்கு முன்னால் சொல்ல வந்த விடயம், பாதையில் நடக்கின்ற பொழுது கண்ணியமான சின்ன குழந்தைகள் நபியுடைய கையை பிடித்துக் கொண்டு, சொந்த குழந்தைகள் அல்ல, பேர குழந்தைகள் அல்ல, கண்ணியமான பாதையில் விளையாடுகின்ற பிள்ளைகள் நபியுடைய கையை பிடித்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஓடி பிடித்து விளையாடுவார்கள். அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நபியர்கள் ஓடி ஆடி விளையாடுவார்கள் என்று அந்த சின்ன சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். இதுதான் நபி கதிரையில் உட்கார்ந்து கொண்டு, ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு, கட்டளையிடுபவர் அல்ல தலைவர், கட்டளையிடுபவர் அல்ல கண்ணியமானவர்களே தந்தை, கட்டளை தளபதி அல்ல, அவரோடு அவராக கலந்து தன்னுடைய அந்த பங்களிப்பை, அவருடைய உள்ளத்தை வெல்லும் அந்த அமைப்பிலே பங்கெடுத்தார்கள் நபியர்கள். இன்னும் சின்ன குழந்தை சகநிலை சாப்பிடுகின்ற பொழுது அங்கும் இங்கும் கையை சுற்றி சுற்றி சாப்பிடுகிறது. தன்னுடைய பக்கம், மற்ற பக்கம், எல்லா இடத்திலும் சுற்றி அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் என்ன சொல்வோம்? சகனிலே உட்கார வைக்கவே மாட்டோம் நம்முடைய சொந்த பிள்ளைகளை. சொல்வோம் மனைவியிடம், இவனுக்கு வேற போட்டு கொடுங்கள், இவனுக்கு வேற பிளேட்டில் போட்டு கொடுங்கள் என்று சின்ன வயதிலே நமது பிள்ளைகளை ஒதுக்கி பார்க்கின்ற பண்பு நம்மில் ஏராளமான இடம் இருக்கிறது. நம்முடைய சிறுபிராயத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்பதை மறந்து செயல்படுகிறது. சின்ன குழந்தை அங்கிருந்து சாப்பிடுகின்ற பொழுது நபியவர்கள் சொல்லலாம், ஒழுக்கம் தெரியாது, சாப்பாட்டு முறையை படித்துக் கொடுக்க தெரியாதா, பெற்றோர்களை கண்டிக்கலாம், பிள்ளையுடைய பெற்றோரை தந்தையை கண்டிக்கலாம், அது முறையல்ல. அந்த குழந்தையை எப்படி ஒழுக்கமாக சாப்பிடுகின்ற பிள்ளையாக மாற்றலாம்? எதிர்காலத்தை சிந்தித்தார்கள். ஏற்றி விரட்டலாம், அப்பொழுது நடக்கும், வெறுத்தால் சமூகத்தை வெறுத்து அப்படியே பாதிக்கப்படும் அந்த பிள்ளை. அந்த பிள்ளையை யா குலாம் எப்படி கூப்பிட்டார்கள்? யா குலாம், யா குலாம் என்ற வார்த்தை நமக்கு விளங்குகின்ற பாணி சொல்வதாக இருந்தால் செல்லமே, சின்ன குழந்தைகளை செல்லமாக கூப்பிடுவது, ராஜா, செல்லம். நாம் நமது பிள்ளைகளை செல்லமாக கூப்பிடுவதற்கு என்ன அழகான வார்த்தைகளை பாதிப்போமோ, அரபியர்கள் அதற்கு கொஞ்சி இரக்கமாக பேசுகின்ற வார்த்தை தான் யா குலாம், செல்லமே, ராஜாவே. தன்னுடைய பிள்ளை அல்ல, ஹசன் ஹுசைன் அல்ல, உறவு பிள்ளை அல்ல, ஏதோ ஒரு குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை நபியுடைய சகனில். சின்ன பிள்ளைகளோடும் நபி அவர்கள் சகனிலே உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் என்ற பணிவுத்தன்மையையும் நன்கு காட்டுகிறார்கள். சம்மில்லா, அந்த பிள்ளையை நோட் பண்ணினார்கள், பிஸ்மி சொல்லவில்லை, சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லுங்கள். பக்குல் பி அமீனிக், அந்த பிள்ளை இரண்டு கையால் சாப்பிடுகிறது, இடது கையையும் பாவிக்கிறது, வலது கையையும் பாவிக்கிறது, அல்லது இடது கையால் சாப்பிடுகிறது. குல் பி அமீனிக், உன்னுடைய வலது கையால் சாப்பிடுங்கள். வக்குல் மிம்மா எலி, உங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற சகனிலே உங்களுக்கு அருகில் இருக்கின்ற உணவுகளை எடுத்து சாப்பிடுங்கள் என்று 3 புத்திமதிகளை பண்பாடாக அந்த சின்ன பிள்ளைக்கு எப்படி சொன்னால் விளங்குமோ அப்படி சொல்லிக் கொடுத்தார்கள். சம்பவத்தை இத்தோடு நிறுத்துகிறோம் கண்ணியமானவர்களே. ஒரு கிதாபிலே நிகழ்வை பார்த்தேன். இந்த சின்ன பிள்ளை, இந்த சின்ன குழந்தை பெரியாராகி வாலிபத்தை அடைந்து அதற்கு பின்னர் பெரிய மனிதராகி சிறு வயதில் நடந்த நிகழ்வை சொல்லுகிறார். சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது நபியுடைய சகலில் எனக்கு நபியவர்கள் அன்பாக இரக்கமாக படித்து தந்த ஒழுக்கத்தை பேணித்தான் இன்று வரைக்கும் சாப்பிடுகிறேன். எப்படி அவர் பெரியாரை சொல்கிறார், சின்ன வயதில் என்னோடு ஒரு சின்ன பிள்ளை போன்று படித்து தந்தார்கள், அந்த முறையில் இன்று வரைக்கும் நான் பெரியவராகியும் சாப்பிடுகிறேன் என்று அவர் வரலாற்றை சொல்கிறார். கனிமன் இப்படித்தான் ஒவ்வொருவரையும் நபியவர்கள் கையாண்டார்கள். எல்லா துறையுள்ளவர்களை சில சகாபாக்கள் இருந்தார்கள், அவர்கள் ஜோக் பண்ணுவார்கள், யாருடைய மனசை உடைக்காமல் என்ன ஒரு சுவாரஸ்யமாக பேசுவார்கள், ஜோக்காக பேசுவார்கள். அவர்களோடு நபியவர்கள் அவர்களுடைய பாணியில் ஜோக் பண்ணுவார்கள். எல்லோருடனும் நபியுடைய பணிவுத்தன்மை, நபியுடைய அஹ்லாக், உள்ளத்தை வெல்கின்ற அந்த பண்பு, கனிமனை மக்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கின்ற பாணியிலே சில கட்டங்களை நபி நடந்து கொள்வார்கள். ஒரு வயோதிக பெண் வந்தார், யார் சொல்லலாம், துவா செய்யுங்கள் சொர்க்கம் போவதற்கு. ஒரு மூதாட்டி, சொர்க்கம் போவதற்கு துவா செய்யுங்கள். நபியவர்கள் எடுத்த எடுப்பில் சொன்னார்கள், வயோதிபர்கள் எல்லாம் மூதாட்டிகள் எல்லாம் சொர்க்கம் போவது கிடையாது. எப்படி பதில், வயோதிக பெண் துவாவுக்கு வேண்டிக் கொள்கிறார், சொர்க்கம் போவதற்கு துவா செய்யுங்கள். கிழவிக்கெல்லாம் சொர்க்கம் போக முடியாது, உடனே அந்த பெண் அழுது கொண்டு போகிறார். ஒரு மூத்த பெண் அழுது கொண்டு போகின்ற பொழுது நபியவர்கள் கூப்பிட்டார்கள், மூதாட்டியே, தாயே, மூதாட்டிகளும் வயோதிபர்களும் கிழவிகளும் கிழக்கு பருவத்தில் சொர்க்கம் போக மாட்டார்கள், குமரிகளாக போவார்கள். அப்பொழுது சிரித்து விட்டு போகிறார். இப்படி நபியவர்கள் சமூகத்தோடு ஜோக்காக மனசுடையாமல் அவர் ஆரம்பித்தார்கள். வெளிரங்க வார்த்தையை பார்த்தார்கள், வெளி வார்த்தை வயோதிபத்தை அடைந்தால் சொர்க்கம் போக முடியாதாமே. விளங்கப்படுத்தினார்கள், வயோதிபர் வயோதிபராக போக மாட்டார், வாலிபராக போவார், நீங்கள் குமரிகளாக போவீர்கள். அபுக்காரா என்ற ஆயத்தை மோதி காட்டினார்கள். வாக்கியாவுடைய நாங்கள் அவர் புதிய விதத்தில் அந்த படைப்பை அவர்களை அமைத்திருக்கிறோம், குமரிகளாக அவர்களை அமைத்திருக்கிறோம், சொர்க்கத்திலே பெண்களை என்றல்ல கூறி அந்த ஆயத்தை மோதி காட்டினார்கள். இன்னும் ஒரு மனிதர் வந்து ஏதோ தேடி கொண்டு வருகிறார். நபி அவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய ஒரு பெரிய ஒரு வயோதிப ஒட்டகத்தை காணவில்லை, கண்டீர்களா? அந்த வார்த்தையை பாவித்தார். மூத்த வயது வயது கூடிய ஒட்டகத்துக்கு பாவிக்கின்ற வார்த்தையை பாவித்துகிறார். நீங்கள் இப்படி ஒரு ஒட்டகத்தை கண்டீங்களா? யார் சொல்லலாம், ஒரு குட்டி ஒட்டகத்தை கண்டேன், ஒரு ஒட்டக குட்டியை கண்டேன், இந்த வழியால் போனது தாண்டி என்று சொன்னார். அப்பொழுது அவர் சென்று பார்த்தால் அவருடைய ஒட்டகத்தை அறிந்து கொண்டார். யார் சொல்ல, நீங்கள் கண்டது என்னுடைய ஒட்டகம் தான், இது மூத்த ஒட்டகம், ஒரு வயது கூடிய ஒட்டகமே, பெரிய ஒட்டகமே, நீங்கள் ஒரு குட்டி ஒட்டகம் என்று சொன்னீர்களே, இது எவ்வளவு வயது போனாலும் இதனுடைய தாய்க்கு இது குட்டி தானே, அதனால்தான் நான் குட்டி என்று சொன்னேன். எப்படி உலரும் ரசாயிர் மதியல்லாம் கிராமப்புறத்து மனிதர். எனவே நான் பேசுகின்ற தலைப்பு இடையில் வந்து சேருகின்றவர்களுக்கு விளங்குவதற்கு நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நபியவர்கள் ஒவ்வொருவருடனும் அவர்களுக்கு ஏற்ற சுபாவத்தினை பழகினார்கள். இஸ்லாத்தை அவர்களுடைய உணர்வை மதித்து அவர்களுக்கு தகுந்தால் போல் முன்வைத்தார்கள். எல்லோருக்கும் ஒரே விதத்தில் அல்ல, பண்பாடு அஹ்லாக் அதை காகிதமாக பாவித்தார்கள். தாகிர் என்பவர் கிராமப்புற மனிதர், அங்கிருந்து பஜாருக்கு சில பொருட்களை கொண்டு வருவார், பஜாரில் விட்டு விட்டு மாலை வீட்டுக்கு போவார். வருகின்ற வழியிலே நபியவர்களுக்கு தன்னுடைய ஊரில் இருந்து ஏதாவது அந்த ஊருடைய உணவுகளை கொண்டு வருவார், நெய் கொண்டு வருவார், தேன் கொண்டு வருவார், சீஸ் கொண்டு வருவார், அல்லது அந்த ஊருடைய பிரதானமான ஒரு என்ன உணவை கொண்டு வருவார், வந்து நபிக்கு கொடுத்து விட்டு போய் வருவார். ஒரு கிராமப்புற மனிதர், சாதாரண மனிதர். நமது பாசை சொல்வதாக இருந்தால் இந்த புல வியாபாரம் செய்கின்ற ஒருவர் அந்தஸ்தில் உள்ளவர், புல வியாபாரம் அல்லது ஒரு பேமெண்ட் வியாபாரி, ஒரு பேமெண்ட் வியாபாரியோடு ஒரு பல வியாபாரம் செய்யக்கூடிய அந்த சேர்ந்த சாதாரண சாபியோடு நபியவர்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக நட்பாக பழகினார்கள். என்னை பணம் பார்த்து, அரசியல் பார்த்து, பெரியவர்களோடு அந்தஸ்துள்ளவர்களோடு, பணக்காரர்களோடு மாத்திரம் அல்ல நபியுடைய உறவு, ஏழை எளியவர்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள், பாமரர்கள் எல்லோரையும் அணுகிறார்கள். அவர் வருவார், ஒரு முறை வந்தார் நபியுடைய வீட்டில், நபியை கேட்டார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இல்லை, அப்படியே பஜாருக்கு போய்விட்டார். பஜாருக்கு போனார். வீட்டுக்கு நபியர்கள் வந்த பொழுது வீட்டு செய்தி சொன்னார்கள், ஜாஹிர் வந்தார், உங்களை கேட்டார், நீங்கள் இல்லை, போய்விட்டார். நபிக்கு தெரியும் அவர் பஜாருக்கு போயிருப்பார். பஜாரிலே ஜாஹிர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் லாபாய் லாபாய் என்று கத்துவது போன்று அவர் செய்து கொண்டிருக்கிறார். பின்னால் வந்து நபி அவர்கள் இப்படியே இடுப்பு பக்கத்தால் கையை போட்டு அப்படியே அவருடைய இரண்டு கண்களையும் கையால் மூடி கட்டி பிடித்துக் கொள்கிறார்கள். பேமெண்ட் வியாபாரியோடு நபி அவர்கள் கட்டி அணைத்து செல்லமாக விளையாடுகிறார்கள், மதிக்கிறார்கள், உணர்வை மதித்து அவர் அதை விரும்பினார். கண்ணை பற்றி கொண்டிருந்த பொழுது யார் யார் என்று கேட்டார். அவர் யார் யார் என்று கேட்டார். நபியுடைய கையை பற்றி சஹாபாக்க சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், நாம் நபியுடைய கையை விட மிருதுவான ஒரு பட்டு துணியை தொட்டது கிடையாது. பட்டு துணியை விட மிருதுவான கை அவருக்கு நபியுடைய நறுமணம், நபியுடைய கை. நபிதான், நபி அவர்கள் தன்னை கட்டி அணைத்து பின்னால் இருந்து கண்ணை பொத்தி யார் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்கிறார்கள் என்று விளங்கியவுடன் அவர் அப்படியே இன்னும் நபியவர்களை பிடித்துக் கொண்டிருக்கட்டும் என்று பிடித்துக் கொண்டே இருக்க விடுகிறார். பின்னால் சிரிக்கிறார். நபியவர்கள் பேசுகிறார்கள், என்ன வீட்டுக்கு வந்தீங்களா, விசாரிச்சீங்களா, வந்து விட்டீர்களா என்றெல்லாம் நபியவர்கள் என்னை அவரோடு பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட நபிதான் நம்முடைய நபி. ஒவ்வொருவரையும் உரிய அந்தஸ்தை கொடுத்து அவர்களை கவர்ந்தார்கள், அவர்களை தன்னுடைய வழிக்கு எழுத்தார்கள். எல்லா துறையில் உள்ளவர்களை, விளையாட்டுத் துறை, விளையாட்டில் ஆசை உள்ளவர்களை விளையாட்டுத் துறையில், நபியவர்கள் சிறுவர்களை, வாலிபர்களை விளையாட்டு, இஸ்லாமிய வரையறைக்குட்பட்ட விளையாட்டுகளிலே நபியவர்கள் ஏற்பாடுகளாக இருந்து அந்த விளையாட்டை கண்காணிப்பார்கள். மஸ்ஜிதுடைய எல்லைக்குள் அந்த மஸ்ஜிதுடைய முற்றத்திலே சில விளையாட்டுகளை நபியவர்கள் நடத்துவார்கள், அதை அங்கீகரிப்பார்கள், அதை பார்வையிடுவார்கள். ஹலாலான, இக்க இல்லாத, ஹராம் இல்லாத, சூது இல்லாத, அமளி பாதத்துக்கு தொழுகைக்கு தடை இல்லாத ஹலாலான விளையாட்டுகளை கூட நபியவர்கள் தன்னுடைய கண்காணிப்பில் நடத்தினார்கள். விளையாட்டு வீரர்களோடு, விளையாட்டு சுபாவத்தோடு நபியவர்கள் அவர்களை உள்வாங்கினார்கள். கண்ணியமானவர்களே, ஆய்ச்சியாளி இல்லாமன்னா சிறிய வயது மனைவி, மூத்த வயது ஹதீஜா ரலியல்லாஹு 15 வருடங்கள் மூத்த மனைவி, அவர்களோடு அவர்களுடைய சுபாவத்தில், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பல வருடங்கள் இளையவர்கள், அவர்களோடு அவர்களுடைய சுபாவத்திலே நபியவர்கள் நடந்து கொண்டார்கள். மனைவியோடு எப்படி நடந்து கொள்வது என்ற முழு பாடங்களையும் நபியவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஒருமுறை தெரியும் பிரயாணம், சஹாபாக்கள் முன்னால் போய்விட்டார்கள், நபியும் மனைவியும் மாத்திரம், சுற்றுவரை யாரும் கிடையாது. தெளிவாக சம்பவம் வருகிறது, ஆண்களுடைய கலப்பில்லாமல் வெட்ட வெளியான இடம், யாரும் கிடையாது, எல்லோரும் முன்னுக்கு, சஹாபாக்கள் எல்லாரையும் முன்னுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆயிஷாவிடம் நபியவர்கள் கேட்டார்கள், ரலியல்லாஹு அன்ஹாவிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ரேஸ் ஓடுவோமா, கண்ணிமுடைய மனைவியோடு விளையாடுவதற்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கினார்கள். இன்று நாம் திசி கிடைக்கின்ற விடுமுறையினாலே கூட வீட்டில் இருப்பதற்கு மனமில்லை. நம்மில் சிலருக்கு உலகத்திலே ஆக வெறுப்பான இடம் வீட்டுக்குள் இருப்பது என்றாகிவிட்டது. கண்ணியமானவர்களே, எல்லோருடனும் அந்த சுபாவத்தை மதித்து நபி நடந்தார்கள். ரேஸ் ஓடுவோமா, ஓடுவோம், ஓடினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முதல் வெற்றி பெற்றார்கள், இரண்டாம் இடம் நபி அவர்கள். பின்னால் ஒரு நிகழ்வு வந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் கொஞ்சம் ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் எனக்கு உடம்பில் சதைப்படுத்தி கொஞ்சம் உடம்பு போட்ட பின்னர் நபியவுடன் ரேஸ் ஓடுவோமா என்று கேட்டார்கள். அல்லது நான் கேட்டேன், ஓடுவோம் என்றார்கள். நபி அவர்கள் தான் கேட்டார்கள், நான் ஓடுவோம் என்றேன். அப்பொழுது ஓடினால் நபியவர்கள் முதலாம் இடம், நான் இரண்டாம் இடம். நபியவர்கள், நீங்கள் முதலில் முதலாம் இடம், இப்பொழுது நான் முதலாம் இடம், இப்பொழுது ஒன்றுக்கொண்டு சமமாக முடிந்திருக்கிறது நம்ம போட்டி என்றார்கள். நான் போட்டியை சமப்படுத்தி விட்டேன். யார் இது கண்ணியமான ரேஸ் ஓடியது? யார்? எத்தனை வயதில்? 50 தாண்டிய பிறகு, 50 தாண்டிய பிறகு இளம் மனைவியோடு ஓடியாடி விளையாடினார்கள் என்றால் மறைவான இடத்தில், ஆண்கள் கலப்பில்லாத இடத்தில், பொது இடங்களில் அல்ல என்றால் அவர்களுடைய சுபாவத்தை மதித்து நபியவர்களுடைய உள்ளத்தை வென்றார்கள். விளையாட்டு பொருட்கள் இருக்கும் ஆய்ச்சியாளர் எல்லாரும் பிரயாணம் போகின்ற பொழுதும் அந்த டோய் பாக்ஸோடு தான் போவார்கள். என் விளையாட்டு பருவம் சின்ன வயது, 9 வயது வாழ்க்கை ஆரம்பித்தார்கள். ஒருமுறை விளையாட்டு பொருட்களை வைத்து விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குதிரை இருந்தது ஆய்ச்சியாளர்களிடம். குதிரை உடைய விளையாட்டு பொருள் சிறகுள்ளது. கேட்டார்கள் நபியவர்கள், என்ன சிறகுள்ள குதிரை? ஜோக்காக கேட்டார்கள், குதிரைக்கு சிறகில்லை, உங்களிடம் என்ன விளையாட்டு குதிரை சிறகு இருக்கிறது? அப்படி ஆயிஷான சொல்கிறார்கள், உங்களுக்கு தெரியாதா சுலைமானை சிறாத்துக்கு அல்ல சுவர்க்கத்திலே சிறகுள்ள ஒரு குதிரையை கொடுப்பானாமே, என்னுடைய குதிரை விளையாட்டு குதிரைக்கும் சிறகு இருக்கிறது என்று நபியவர்கள் பேசினார்கள். கண்ணியமானவர்கள் ஆயிஷா நபியவரிடம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு கண்ணியமானவர்களே ஒவ்வொருவருடன் நபியவர்கள் எப்படி நடந்து கொண்டால் அவர்களுடைய உள்ளத்தை கவர முடியுமோ அப்படி நடந்து கொண்டார்கள். சில எதிரிகள் விரோதிகள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது நபியுடைய சில பண்பாடுகள், அவர்கள் தேடியது நபியுடைய அகலாக்கை. கண்ணியம் நம்மிடமும் மக்கள் தேடுவது இந்த அகலாக்கை தான், இஸ்லாத்துக்கு மக்களை ஈர்த்தெடுப்பது நம்முடைய குணம். ஜெய்த் இப்னு உஸ்வானா நிகழ்வை சுருக்கமாக சொல்கிறேன். யூத மத குரு, யூத மத குரு நபியோட ஒரு கொடுக்கல் வாங்க செய்தார். ஒரு வியாபாரம் அட்வான்ஸ் கொடுத்து நபியிடம் சில ஒரு வகையான ஈட்டம்பளத்தை கேட்டார். அட்வான்ஸ் கொடுத்து ஆர்டர் பண்ணியிருந்தார், குறிப்பிட்ட டேட்டை சொல்லியிருந்தார். இரண்டு தினங்கள் பேலன்ஸ் ஆக இருக்கின்ற பொழுது மூன்றாம் தேதி கொடுக்க வேண்டிய உதாரணம், முதலாம் தேதி வருகிறார் அல்ல இரண்டாம் தேதி வருகிறார், ஒரு நாளைக்கால் இரண்டு நாளைக்கு முன்பு வருகிறார். வந்து நபியை கடினமாக பேசி உங்களுடைய குடும்பம் இப்படித்தான் வாக்கு தந்தால் நிறைவேற்ற மாட்டீர்கள் என்று சொல்வது, அவர் சொல்வது போய் உங்களுடைய குடும்பம் சொன்ன டேட்டுக்கு தரமாட்டீர்கள், நான் அட்வான்ஸ் தந்திருக்கிறேன், நீங்கள் ஈட்டம்பளத்தை தர வேண்டும் டேட்டுக்கு முன்னால் கேட்கிறார். கண்ணியமான நபியாக சொல்ல முடியும், ஏ டேட் இருக்கிறது, இரண்டு நாள் இருக்கிறது, ஒரு நாள் இருக்கிறது, நீ டேட்டுக்கு தான் கேட்க வேண்டும் என்று நபியர்கள் எச்சரிக்கலாம், தண்டிக்கலாம், ஏன் தண்டிக்கலாம்? சகாபாக்கள் எல்லாம் கொதித்தறிந்தார்கள், நபியிடம் இப்படி பேசுகிறாயா? ஒரு கருத்துப்படி நபியுடைய சால்வை எழுத்து கேட்டார். கண்ணியமானவர்களை நபியர்கள் அமைதி காத்தார்கள். உமரலினுடைய அவரே சொல்கிறார், உமரலினுடைய கண்ணை பார்த்தேன், உமரலினுடைய கண் கோபத்தால் மேலும் கீழும் சுழலுகிறது, என்னை பார்த்து கண்ணால் முறைக்கிறார். நபி அவர்கள் அப்படி சொல்கிற உங்களுடைய கடுமையான வார்த்தை பேச பார்த்த பொழுது பேசினார்கள், அல்லாவுடைய விரோதியை நபியிடம் வந்து இப்ப நடந்து கொள்கிறாயா? நபி அவர்கள் பொறுமை காத்தார்கள். கண்ணியமானவர்களே, தேசிக்கு முன்னால் பொருளை கேட்கிறார். அப்படிப்பட்ட நபரை கவர்வதற்கு நபி அவர்கள் பாவித்த ஆயுதம் அஹ்லாக், நளினமான தன்மை. சொன்னார்கள், உமர் நீங்கள் இப்படி பேசியிருக்க கூடாது, அவருக்கு அழகாக சொல்லி இருக்கலாம், தேசிக்குத்தான் வந்து கேட்க வேண்டும், கேட்க வேண்டிய உரிமையை முறையாக கேட்க சொல்லி, எனக்கு நீங்க சொல்லி இருக்கலாம், கொடுக்க வேண்டிய உரிமையை சரியாக கொடுக்க சொல்லி, எனவே இவருக்கு நீங்கள் அந்த உரியதை கொடுத்து 20 கால் அல்ல 20 சா கூடுதலாக கொடுங்கள். அந்த பாசையில் பொதுவாக சொல்வதா இருந்தால் கொடுக்க வேண்டிய கிலோ கணக்கிலே 20 கிலோவை கூடுதலாக கொடுங்கள் என்று சொல்வது போன்று நபியர் சொன்னார்கள். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், நான் இதை எடுக்க வரவில்லை, தேசிக்கு முன்னால் நான் வந்தது, நபியவர்கள் யார் எப்படி மடத்தனமாக நடந்து கொண்டாலும் அவருடைய கடினத்தன்மையை காட்டினாலும் நபியுடைய பொறுமை சகிப்புத்தன்மை கூடும், எவ்வளவு கசப்பாக நடந்தாலும் நபியர்கள் இனிப்பாகத்தான் நடப்பார்கள் என்பதை செக் பண்ணுவதற்கு தான் வந்தேன், இப்பொழுது நான் பரிசோதித்து விட்டேன் என்று இஸ்லாத்துக்கு வந்தார்கள். கண்ணியமானவர்கள் இப்படித்தான் ஒவ்வொருவருடனும் நடந்து கொண்டார்கள், ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களையும் இணைத்துக் கொண்டார்கள், தலைவர்களை அவர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுத்து, குடிமக்களை அவர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுத்து, வியாபாரிகளை வியாபாரியுடைய அந்த பாணியில் பஜாருக்கு செல்வார்கள், வியாபாரி போன்றே பஜாரில் இருந்து அந்த வியாபாரிகளை இஸ்லாமியமயப்படுத்துவார்கள். அப்படி போன நிகழ்வுதான், மூடையிலே கை போட்டார்கள், மூடையிலே அடியிலே ஈரமான மாவு, மேலே காய்ந்த மாவு, ஒரே மூடையிலே மேலே காய்ந்த மாவும் உள்ளே ஈரமான மாவும் இருட்டடிப்பு கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது. கேட்டார்கள், என்ன இது? இல்லையார் சொல்லா, நேற்றிரவு மழை பெய்தது, நனைந்து விட்டது. மழை பெய்து நனைவது தவறல்ல, ஈரத்தை வேறு மூடையிலே வைத்து அதே ஒரு விலையிலும், காய்ந்த நல்ல மாவை அதே ஒரு விலையிலும் வேறாக பிரித்து வேறு வேறு விலைகளிலே விற்கலாமே. மன்ஹஸ்டனா பலைசமின்னா, இப்படி இருட்டடிப்பும் கலப்படமும் செய்கின்றவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று வியாபாரிகளுக்கு பஜாரிலே வழிகாட்டுவதற்கென்றே போனார்கள். கனிமணி இப்படி ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களையும் நபியர்கள் வெளிப்படுத்தினார்கள், பண்பாக அஹ்லாக்காக. இதுதான் இந்த ஒற்றுமைக்கு தேவைப்படுகிறது, சமூக ஒற்றுமைக்கு அஹ்லாக் தேவை. பிரச்சனைகளை வளர்ப்பது கண்ணியமானவர்களே ஒரு உண்மையான மோமினுடைய பண்பல்ல, பிரச்சனைகள் கசப்புணர்வுகளை வளர்ப்பது மோமினுடைய பண்பல்ல, வைராக்கியத்தை வளர்ப்பது மோமினுடைய பண்பல்ல, கடினமான தன்மைகளை மேற்கொள்வது ஒரு மோமினிடம் இருக்க முடியாது. மோமின்களை பற்றி நபியோடு சொல்கின்ற பொழுது இறுதியாக அதிசயத்தை முடிக்கிறேன், அல் முஃமினூன் ஹய்யினூன் அல் ஹய்யினூன், நான் ஒரு மூமினா என்பதை பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் இந்த ஹதீஸை வைத்து அளவிடலாம். மூமீன்கள் ஹையினோன், எப்பொழுதுமே சொப்டானவர்கள், லையினோன் மிருதுவானவர்கள், சொப்டானவர்கள். கல் ஜமலில் ஆனிஸ், கடிவாளம் விடப்பட்டு சொந்தக்காரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒட்டகம் போன்றது. அந்த ஒட்டகத்தை கைவைப்படுத்தி இழுத்தால் இழுக்கின்ற பக்கம் இழுபடும். ஒட்டகத்தை அப்படியே ஒரு பாறாங்கல்லிலே கட்டுவதற்காக படுக்க வைக்கப்பட்டால் அந்த ஒட்டகம் அப்படியே படுத்துக் கொள்ளும், முரண்டு பிடிக்காது, அடம் பிடிக்காது, பிடிவாதம் பிடிக்காது. எனவே அடமும் முரண்டு தன்மையும் பிடிவாதமும் இருந்தால் நான் ஒரு முஃமின் அல்ல என்பதை நாமே முடிவு செய்து கொள்ளலாம். எனவே பேசிய நிகழ்வுகள் நபியவர்களுடைய மிருதுத்தன்மை, ஒவ்வொருவருக்கும் எப்படி வழிகாட்டினார்கள், எப்படி இஸ்லாமியை மயப்படுத்தினார்கள், பண்பாட்டை ஆயுதமாக பாவித்தார்கள், நளினத்தன்மையை ஆயுதமாக பாவித்தார்கள், விட்டுக் கொடுப்பை ஆயுதமாக பாவித்தார்கள். எனவே இப்படிப்பட்ட பண்புகள் நம்மிடம் வந்தால் குடும்ப ஒற்றுமை உருவாகும், ஊரில் ஒற்றுமை உருவாகும், நாட்டில் ஒற்றுமை உருவாகும். உலக மட்டத்திலே முஸ்லீம்களை யாரும் அசைக்க முடியாத ஒரு ஒற்றுமை இந்த பண்பாடின் மூலம் உருவாகும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான மிருதுவான நட்பண்புள்ளவர்களாக நம்மை மாற்றுவானாக. தன்னுடைய பாவங்களை மன்னித்தருவதாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவதாக, புற முஸ்லீம்கள் மோமியங்கள் அதனுடைய பாவங்களை மன்னித்தருவதாக, யார் உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. நபியவருடைய என்னென்ன குணாதிசயங்கள் இருந்தனோ அந்த குணங்களை நமக்கும் தந்தருவாயாக. நபியவர்கள் என்ன பண்பாட்டை வைத்து இஸ்லாத்தை வளர்த்தார்களோ அப்படியான குணங்களை நமக்கும் தருவாயாக. அதன் மூலம் இஸ்லாத்தை பலப்படுத்துவாயாக, இஸ்லாத்தை பரவலாக்குவாயாக, இஸ்லாத்தின் பக்கம் மக்களை ஈர்ப்பாயாக, இஸ்லாத்தின் பக்கம் மக்களை நல்ல நிலை உண்டாக்குவாயாக. அந்த பண்பாட்டை அஹ்லாக்கை ஆயுதமாக கொண்டு ஒவ்வொருடைய உரிமையை மரியாதையை கொடுத்து வாழ்கின்ற மக்களானமை மாற்றுவாயாக. ஈமாடன் வாழ்ந்து களிமாடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.